யாக்கோபு அத்தியாயம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு, உலகமெங்கும் சிதறுண்டு வாழும் 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சிக்கிக் கொள்ளும்போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது சகிப்புத்தன்மையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் தேறினவர்களாகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருப்பதற்காக சகிப்புத்தன்மையானது தனது செயலை செய்து முடிக்கட்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினைக்காமல் இருப்பானாக. ஏனென்றால் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஏழ்மையான சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டட்டும். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டட்டும். ஏனென்றால் அவன் புல்லின் பூவைப் போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் அழிந்து போவான். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று தெரிந்த பின்பு கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக. தேவன் தீமைகளினால் சோதிக்கப்படுகிறவர் இல்லை, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. அவனவன் தன் சொந்த ஆசையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு ஆசையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பெற்றெடுக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பெற்றெடுக்கும். என் பிரியமான சகோதரர்களே, ஏமாந்து போக வேண்டாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஒளிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்தவொரு மாறுதலும் எந்தவொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் விருப்பம் கொண்டு தம்முடைய படைப்புகளில் நாம் முதற்கனிகளாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே பெற்றெடுத்தார். ஆகவே என் பிரியமான சகோதரர்களே, அனைவரும் கேட்கிறதற்கு விரைவாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபித்துக் கொள்ளுகிறதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகவே நீங்கள் எல்லாவித பாவமான அசுத்தங்களையும் கொடிய தீய குணத்தையும் அகற்றிவிட்டு உங்களுடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டதாகவும் உங்களுடைய ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாகவும் இருக்கிற திருவசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை ஏமாற்றாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஏனென்றால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அந்த இடத்தை விட்டு போன உடனே தன் சாயல் என்னவென்பதை மறந்து விடுவான். ஆனால் சுதந்திரம் கொடுக்கிற பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனாக இல்லாமல் அதை செய்கிறவனாக இருப்பதினால் அவன் பாக்கியவானாக இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாக்கை அடக்காமல் தன் ஹிருதயத்தை ஏமாற்றி தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று நினைத்தால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற பாடுகளிலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. யாக்கோபு அத்தியாயம் 2. என் சகோதரர்களே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு சிலரை பட்சபாதத்துடன் நடத்தாதிருங்கள். ஏனென்றால் பொன் மோதிரமும் அழகான ஆடையும் அணிந்திருக்கிற ஒரு மனிதனும் கந்தையான ஆடை அணிந்திருக்கிற ஒரு ஏழ்மையானவனும் உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்போது அழகான ஆடை அணிந்திருந்தவனை பார்த்து ஐயா இந்த நல்ல இடத்தில் உட்காருங்கள் என்றும், ஏழ்மையானவனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் காலடியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பட்சபாதத்துடன் தகாத சிந்தனைகளோடு தீர்ப்பளிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரர்களே, கேளுங்கள். தேவன் இந்த உலகத்தின் ஏழ்மையானவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் செய்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ ஏழைகளை அவமதிக்கிறீர்கள். செல்வந்தர்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நீதி மன்றத்திற்கு இழுக்கிறார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ நிந்திக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துகிறது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற இராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நீங்கள் பட்சபாதமுள்ளவர்களாக இருந்தால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியென்றால், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைகொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமலிருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுதந்திர பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்பு அடையப் போகிறவர்களாக அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரர்களே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் செயல்கள் இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு பயன் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது ஆடை இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை பார்த்து, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் பயன் என்ன? அப்படியே விசுவாசமும் செயல்கள் இல்லாதிருந்தால் அது தன்னிலே தானே உயிர் இல்லாததாக இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு செயல்களும் உண்டு, செயல்கள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் செயல்களினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனிதனே, செயல்கள் இல்லாத விசுவாசம் உயிர் இல்லாதது என்று நீ அறிய வேண்டுமா? நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைக்கும் போது செயல்களினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய செயல்களோடு கூட முயற்சி செய்து செயல்களினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று பார்க்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறியது. அவன் தேவனுடைய நண்பன் எனப்பட்டான். ஆதலால் மனிதன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல செயல்களினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் பார்க்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்டபோது செயல்களினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் உயிர் இல்லாததாக இருக்கிறது போல செயல்கள் இல்லாத விசுவாசமும் உயிர் இல்லாததாக இருக்கிறது. யாக்கோபு அத்தியாயம் 3. என் சகோதரர்களே, அதிக தண்டனையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருங்கள். நாம் எல்லோரும் அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண மனிதனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்புகிறான். அப்படியே நாக்கானதும் சிறிய உறுப்பாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாக்கும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம் போன்றது. நம்முடைய உறுப்புகளில் நாக்கானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி வாழ்க்கை சக்கரத்தை குளித்து விடுகிறதாகவும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. எல்லாவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீரில் வாழும் உயிரினங்கள் ஆகிய இவைகள் மனிதர்களால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாக்கை அடக்க ஒரு மனிதனாலும் முடியாது. அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் மரணத்திற்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்களை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரர்களே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான தண்ணீரை கொடுக்காது. உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் செயல்களை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இல்லாமல் உலக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதாகவும் பேய்த்தனத்திற்கு உரியதுமாகவும் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் எல்லா தீய செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும் பின்பு சமாதானமும் சாந்தமும் அன்புமிக்கதாகவும் இரக்கத்தாலும் நற்கணிகளினாலும் நிறைந்ததாகவும் பட்சபாதமில்லாததாகவும் மாயமில்லாததாகவும் இருக்கிறது. நீதியாக கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. யாக்கோபு அத்தியாயம் 4. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற ஆசைகளினாலல்லவா? நீங்கள் ஆசைப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் செய்தும் நீங்கள் விண்ணப்பம் செய்யாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் விண்ணப்பம் செய்தும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தவறான நோக்கத்தோடு விண்ணப்பம் செய்கிறதினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரக்காரர்களே, விவசாரிகளே, உலக நட்பு தேவனுக்கு விரோதமான பகை என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகவே உலகத்திற்கு நண்பனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாக சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடம் சேருவார். பாவிகளே, உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தம் செய்யுங்கள். நீங்கள் துயரப்பட்டு புலம்பி அழுங்கள். உங்களுடைய சிரிப்பு புலம்பலாகவும் உங்களுடைய சந்தோஷம் துயரமாகவும் மாறட்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரர்களே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தினால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாக இல்லாமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரும் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு சென்று அங்கே ஒரு வருடம் தங்கி வியாபாரம் செய்து பணம் சம்பாதிப்போம் என்று சொல்லுகிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு காணாமற் போகிற புகையைப் போல இருக்கிறதே. ஆதலால் தேவனுக்கு விருப்பமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பிடிவாதங்களில் பெருமை கொள்ளுகிறீர்கள். இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் தீமையாக இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். யாக்கோபு அத்தியாயம் 5. செல்வந்தர்களே, கேளுங்கள், உங்கள் மேல் வரும் பெரும் துன்பங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்களுடைய செல்வம் அழிந்து உங்களுடைய ஆடைகள் அந்து பூச்சிகளால் வீணாக போனது. உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்கினியைப் போல உங்களுடைய சரீரத்தை உண்ணும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ, உங்களுடைய வயல்களை அறுவடை செய்த வேலைக்காரர்களுடைய கூலியை நீங்கள் அநியாயமாக பிடித்து வைத்ததினால் அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளை சென்றடைந்தது. பூமியிலே நீங்கள் சொகுசாக வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்களுடைய இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் தண்டனைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களிடம் எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரர்களே, கர்த்தருடைய வருகை வரை நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்கனியை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் வரை நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்களுடைய இருதயங்களை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. சகோதரர்களே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக குறை சொல்லாதிருங்கள். இதோ, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்கள். இதோ, பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்த்திருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. குறிப்பாக என் சகோதரர்களே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யாமல் இருங்கள். நீங்கள் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் செய்ய வேண்டும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட வேண்டும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் செய்ய வேண்டும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் நோயாளியை குணமாக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் குணமடையும் படிக்கு உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் செய்யுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாக ஜபம் செய்தான். அப்பொழுது 3 வருடங்களும் 6 மாதங்களும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் செய்தான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் கனியை தந்தது. சகோதரர்களே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திரும்ப வழி நடத்தினால் தவறான வழியிலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து இரட்சித்து அநேக பாவங்களை மூடுவான் என்று அறிந்து கொள்ளட்டும்.